ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு சாந்தோக்கிய உபனிஷதம். இப்போ இந்த உபனிஷத்தில் பூம வித்யா அப்படிங்கிற ஒரு பகுதியை பார்த்துட்டு இருக்கோம். அந்த பூம வித்யாவில் வந்து நாரதரும் சனத்குமாரரும் ஆகிய இரண்டு ரிஷிகள் வந்து ஒருவருக்கு ஒருவர் கலந்துரையாடுவது போல ஒரு பகுதி. அதில் வந்து நாரத மகரிஷி வந்து சனத்குமாரர் என்ற ரிஷி இடத்துல, எது மிக பெரியதோ அதை எனக்கு காட்டிக்கொடுங்கள் என்று கேட்குறார். அப்போ மகானாகிய சனத்குமாரர் ஒவ்வொன்றா காட்டி கொடுக்குறார். அதில் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு வரோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இறைவனுடைய நாமம்தான் மிக பெரியது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்புறம் இறைவனுடைய நாமத்தை விட மிகப்பெரியது வந்து வாக்கு தான். அப்புறம் வாக்கை விட மிகப்பெரியது வந்து மனசு, மனதை விட மிகப்பெரியது வந்து சங்கல்பம் என்று நம்ம பார்த்து கடந்த வகுப்பை நம்ம வந்து நிறைவு செய்தோம். இப்போ சங்கல்பம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய மனதில் இருக்கின்ற ஒரு ஆழமான எண்ணம், அதாவது இதை இப்படி செய்யலாம் அப்படி செய்ய வேண்டாம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நம்ம மனதில் ஒரு விஷயத்தை உருவாக்குவோம். அப்படி உருவாக்கிக்கிட்டு அதை ஆழமாக பதிச்சுக்குவோம். அதாவது அந்த சங்கல்பம் வந்து ஒன்று விதைச்சிட்டிங்கன்னா அது ஒரு விதை மாதிரி ஆகிடும். அதாவது அந்த விதையை வந்து நீங்கள் அறுவடை பண்ணாமல் ஓய முடியாது. அந்த சங்கல்பத்தை விதைச்சிட்டிங்க அப்படின்னா அது எத்தனை காலம் ஆனாலும் ஒரு நாள் அது அறுவடை ஆகிடும். அது எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் மண்ணுக்குள்ளே விதையை புதைச்சிட்டிங்கன்னா போதும், அந்த விதை வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் ஒரு நாள் விளைச்சல் ஆகும். ஆனால் ஏங்க உடனடியாக விளைச்சலாக மாட்டேங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, விதை வந்து மண்ணுக்குள்ளே தூங்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த மண்ணில் வந்து நீர் தேவைப்படுது, சூரிய ஒளி தேவைப்படுது, காற்று தேவைப்படுது. இது மாதிரி பஞ்சபூதங்களுடைய சேர்க்கை வந்து எப்போ அந்த மண்ணில் நடக்குமோ அப்போ உடனடியாக அந்த விதையானது துளிர் விட்டு வெளியே வர ஆரம்பிக்கும். அப்படி வந்து அந்த விதை வெளியே வர்ற வரைக்கும் அது மண்ணுக்குள்ளே தூங்கிட்டு இருக்கும். அது மாதிரி இங்கே நம்முடைய சங்கல்பம் அப்படிங்கிறது வந்து மனதுக்குள்ளே தூங்கிட்டு இருக்கும். அதுக்குண்டான காலம் கணிந்து வரும்போது, எப்படி இப்போ மழை வந்துட்டா விதை துளிர் விடுதோ, அந்த விதை துளிர் விட்ட உடனே சூரிய ஒளி பட்ட உடனே இன்னும் நல்லா பெருசாகுதோ, அது மாதிரி நமக்கு வந்து ஒரு விதையை விதைச்சிட்டோம். என்ன விதை? மனதில் ஒரு சங்கல்பத்தை விதைச்சிட்டோம். அதுக்குண்டான காலம் கணிந்து வரும்போது தானாகவே அந்த விதையானது விளைச்சலுக்கு வந்துடும். அதை நீங்கள் நிறுத்தவே முடியாது. அந்த சூழ்நிலை வரும்போது அது விளைச்சல் ஆகிடும்ங்கிறத எங்கள் மகான்கள் சொல்கிறதுனால, இங்கே மனதை விட மிக பெரியது வந்து சங்கல்பம் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களுமே நான் இப்படித்தான் இருப்பேன் என்ற சங்கல்பத்தினால்தான் அவைகள் அப்படி தோன்றுகின்றன என்று மகான்கள் சொல்ல வருகிறார்கள். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மலை இருக்கு இல்லையா, அந்த மலை வந்து இப்படித்தான் நான் நீராக பொழிவேன் அப்படின்னு ஒரு சங்கல்பம் வச்சுக்கிச்சாமா, அப்படி சங்கல்பம் வச்சுக்கிட்டதுனால அது மலை வந்து நீராக பொழிகிறது. இப்படி தான் பஞ்சபூதங்களும் அவைகளுக்கான ஒரு சங்கல்பத்தை வைத்து கொண்டு அந்தந்த குணங்களை பெற்ற நிலையிலே இங்கு தோற்றம் அளிக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இங்கே எல்லோருமே அறிந்தோ அறியாமலோ அவரவர்கள் செய்த சங்கல்பத்தினால்தான் இங்கே வாழ்க்கை முறை அமைந்திருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. இப்போ நம்ம வாழ்கின்ற வாழ்க்கை முறை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலேயோ ஒரு சங்கல்பம் வச்சுட்டீங்க, அந்த சங்கல்பத்தின் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கு. அப்படி தான் வாழ்க்கைங்கிறது நடக்குதுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ உங்கள் வாழ்க்கையில் வருகின்ற இன்பமும் துன்பமும் மற்றவர்கள் தருவதில்லை. அந்த இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் நானே காரணம். எப்பொழுது எப்படி? நான் ஏற்கனவே விதைத்த விதையின் அறுவடை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்போ இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு, அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதா? அது நீங்கள் முன்னாடியே விதைச்ச விதை தாங்க இப்போ அறுவடை பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதுவே நீங்கள் இப்போ வாழ்கின்ற வாழ்க்கையில் துயரத்தை கொடுக்குதா? அது நீங்கள் முன்னாடியே விதைச்ச விதை தாங்க இப்போ அறுவடை பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்போ இந்த இரண்டு விஷயங்களையும் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்? நீங்கள் விதைச்ச விதை தான் இப்போ விளைச்சலுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு எனக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படி நடக்குது, கடவுளே உனக்கு கண் இல்லையா மூக்கு இல்லையா காது இல்லையா அப்படின்னு கடவுள்கிட்ட போய் முறையிடுறதுனால ஒரு மாற்றமும் நடக்காது. ஏன்னா இங்கே நான் விதைச்ச விதை எனக்கு அறுவடை பருவம் அடைஞ்சிடுச்சு, அறுவடை பருவத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அப்போ அது புரிஞ்சிக்காம நம்ம மற்றவர்கள் மீது குறை சொல்வதோ அல்லது கடவுளிடத்துல போய் பிரார்த்தனை செய்வதோ மாற்றத்துக்கு உட்படாது. ஏனென்றால் இங்கு அவரவர் வினைவழி, அவரவர் அனுபவம். நம்ம ஏற்கனவே என்ன விதைச்சோமோ அதை தான் அறுவடை பண்ண முடியும், மாற்றியெல்லாம் அறுவடை பண்ண முடியாது. அதுக்கு தான் நான் உதாரணம் எப்படி சொல்லுவேன்னா, நீங்கள் தேங்காய் விதையை விதைச்சிட்டு அது தென்னை மரமாக மாறி தேங்காய் கொடுக்கின்ற பருவத்தில் என்னங்க மாங்காய் வரமாட்டேங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படிங்க மாங்காய் வரும்? நீங்கள் விதைச்சது தேங்காய், தேங்காய் தான் வரும். அது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் வந்து இன்பமே வரமாட்டேங்குதுங்க, துன்பமாகவே இருக்குங்க. ஏன் துன்பம்? நீங்கள் ஏற்கனவே துன்பத்தை விதைச்சிருக்கீங்க, துன்பத்தை தான் நீங்கள் அறுவடை பண்ணணும். அந்த புரிதல் நம்ம இடத்துல வர வேண்டும் என்பது தான் இங்கே சாஸ்திரம் சொல்லுகின்ற சாரம். அப்போ நம்ம உயர்ந்த தர்ம வாழ்க்கையை வாழ வேண்டுமென்றால் முதலில் சங்கல்பத்தை சரியாக செய்ய வேண்டும். நீங்கள் வந்து ஒரு உயரிய வாழ்க்கையை நோக்கி பயணம் பண்ணுறதா இருந்தால் அதற்கான சங்கல்பத்தை சரியாக செய்ய வேண்டும். தப்பாக செஞ்சிட்டிங்கன்னா தப்பான வாழ்க்கை முறை வந்துடும். அப்போ இங்கே எல்லாமே கிரமமாக நிறைவேற்றப்பட்டு நினைத்த மாதிரி வாழ்க்கையை நெறியாக அமைத்து கொள்ள முடியும். அதுதான் நீங்கள் வந்து சகாம பலன். அதாவது இப்படி சங்கல்பத்தை நம்ம பிரம்மம் என்பதாக எண்ணி தியானித்தால் நாம் சங்கல்பம் செய்ததை அடைந்தே தீருவோம் என்று தான் இங்கே சாஸ்திரம் நமக்கு இங்கே சுட்டி காட்டுகின்ற மிக உயரிய விஷயமாக பார்க்கிறோம். அப்போ இங்கே வந்து சாந்தோக்கிய உபநிஷத்து என்ன சொல்லுது அப்படின்னா, சங்கல்பத்தை பற்றி பேசும்போது ஒவ்வொரு விஷயத்தை சொல்லிகிட்டே வருது. மனதை வந்து இறைவனாக தியானிப்பவன் அந்த மனம் செல்லும் எல்லை வரை தான் விரும்பியதை சாதிக்க வல்லவனாகிறான். ஆக போற்றுதலுக்குரியவரே, மனதை விட மேலானது ஏதாவது உண்டா என்று நாரதர் கேட்கவே சனத்குமாரர், ஆம், மனதை விட மேலானது நிச்சயம் உண்டு அப்படின்னு சொல்கிறார். அப்போ உடனே நாரதர் கேட்குறாரு, வணக்கத்துக்கு உரியவரே அதை எனக்கு உபதேசியுங்கள் என்றார். அப்போ அதை வந்து இப்போ உபதேசிக்கிறார். அதுக்கு என்னன்னா சங்கல்பம். அப்போ இங்கே சங்கல்பம்ங்கிறது நம்ம எப்படி வேணால் வச்சுக்கலாம். இப்போ மனம் எதை விரும்பலாம் அல்லது வெறுக்கலாம், ஆனால் அது விரும்புவதையோ வெறுப்பதையோ சாதித்து தருவதுக்கு பேர் வந்து சங்கல்ப சக்தி என்று பெயர். இப்போ இந்த சங்கல்பம்னா எனக்கு புரியலீங்களே, வேர்டை வந்து வித்தியாசமாக இருக்குங்களே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆங்கிலத்தில் சொல்லிக்கலாம், தட் இஸ் கால்டு வில் பவர். வில் பவர்னு வச்சுக்கோங்க, உங்ககிட்ட வந்து ஒரு வில் பவர் இருக்குது, அந்த வில் பவரை நீங்கள் வேணுங்கும்போது ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அந்த வில் பவர் தான் எங்கள் சங்கல்பம். அப்போ அன்றாட வாழ்க்கையில் நாம் செய்கின்ற தவறுகளும் சந்திக்கின்ற தோல்விகளும் ஏராளம். இதற்கு முக்கியமான காரணம் திட சங்கல்பம் இல்லாமல் நாம் செய்கின்ற செயல்கள் தான் என்று இங்கே சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்குது. அதாவது நம்மளை சாஸ்திரம் எப்படி கொண்டு போகுது அப்படின்னா, சங்கல்பங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் சரியானபடி செஞ்சிங்கன்னா அதை சாதிக்க முடியும். ஆனால் நீங்கள் தவறாக செஞ்சிட்டிங்கன்னா அதுவும் உங்களுக்கு அனுபவம் ஆகும். ஆக நீங்கள் நல்லதை நினச்சி சங்கல்பம் வைங்கன்னு சொல்லுது, வைக்க வேண்டாம்னு சொல்லலை சாஸ்திரம், சங்கல்பம் வைக்காதீங்கன்னு சொல்லலை. நான் சங்கல்ப தியானம்னே ஒரு தியானம் கொடுத்தேன். நம்முடைய ஸ்ரீ தத்தகுரு பரம்பரை உறுப்பினர்களுக்கெல்லாம் சங்கல்ப தியானம்னு ஒரு தியானம் கொடுத்தேன். அப்போ நான் எதுக்காக அந்த தியானத்தை கொடுத்தேன், நீங்கள் நல்லதை சங்கல்பம் வைங்களேன் நிச்சயமாக நடக்கும், நீங்கள் ஏன் கெட்டதை சங்கல்பம் வைக்கிறீங்க, நல்லதை சங்கல்பம் வைங்க, அது நடைமுறைப்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சங்கல்ப தியானத்தை நம்ம கொடுப்போம். அப்போ நம்முடைய சனாதன தர்மத்தில் வருகின்ற சான்றோர்களுடைய வழிபாட்டு முறைகளில் சமய சம்பந்தமான பல்வேறு சடங்குகளை நம்ம செய்யும்போது, அதாவது ஒரு வீடு கட்டுவதற்கு முன்பாகவோ அல்லது ஒரு அலுவலகம் அல்லது ஒரு தொழிற்சாலை அல்லது ஒரு ஆஸ்பத்திரி போன்ற எந்த ஒரு விஷயங்களை நாம் நற்காரியங்களுக்காக தொடங்குவதாக இருந்தாலும், அது இந்த நோக்கத்திற்காக இந்த நாளில் இந்த பூஜை அல்லது இந்த பணி நிமித்தம் அதை நான் செய்ய போகின்றேன் என்ற ஒரு சங்கல்பத்தை நம்ம செய்வது தான் இங்கு விசேஷமான பூஜை முதலான கிரியைகள் என்பதாக நம்ம பார்க்கின்றோம். ஏன்னா ஒரு சங்கல்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நல்லதை நோக்கி நம்ம வைக்கும்போது அது நமக்கு நல்ல விதமாக நடத்தி கொடுக்கும், இயற்கை வந்து அதை கூட்டுவிக்கும் என்று மகான்கள் இங்கே சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ இங்கே நம்ம சங்கல்பம் வைக்கும்போது சரியான திட்டமிடல் இருக்கணும். அப்போ அந்த திட்டமிடல் எப்படிங்க, நான் எப்படி திட்டமிடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் ஞானம் தேவைப்படுது. அதாவது மனம் வந்து ஒரு விஷயத்தை தவறான விஷயத்தை கூட சரிங்கிற மாதிரி சாதிக்கும். ஏன்னா நான் நேற்றைய பாடத்தில் சொன்னேன், அநேகமாக உபநிஷத்தில் சொல்லியிருக்க மாட்டேன், நாதயோகம் வகுப்பில் சொல்லியிருப்பேன். இப்போ நீங்கள் காஃபி சாப்பிடுவதோ அல்லது நீங்கள் வந்து ஒரு டீ சாப்பிடுவதோ உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. இன்னொருத்தன் வந்து தண்ணி போடுறதும் தம் அடிக்கிறதும் நல்லதுன்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவனுடைய பார்வையில் அது நல்லது, உங்களுடைய பார்வையில் அது கெட்டது. ஆனால் அவனுக்கு என்ன தோணும், என்னடா இது காஃபி டீ எல்லாம் ஒரு இதாக குழந்தை பால் குடிக்கிற மாதிரி. பீருக்கு விளம்பரம் பண்ணுவாங்க, பீர் விளம்பரம் பண்ணும்போது கிங் ஃபிஷர் அப்படின்னு ஒரு விளம்பரம், அந்த கிங் ஃபிஷருங்கிற பீரை விளம்பரம் பண்ணும்போது ஒருத்தன் வருவான், இவன் டேபிள் மேலே பீர் வச்சு உக்காந்துருப்பான், அவன் வந்து எதிரில் உக்காந்த உடனே பால் குடிக்கிற பையன்லாம் என் முன்னாடி வந்து வேடிக்கை காட்டுறான் பாரு அப்படிம்பா. அப்போ என்ன புரிதல் அப்படின்னா, பால் குடிக்கிறவன்லாம் இவன் முன்னாடி நிற்கவே முடியாதாம்மா, ஏன்னா இவன் பீர் குடிக்கிறான். விளம்பரம் பாருங்க எப்படி, இவன் பீர் குடிக்கிறதுனால பால் குடிக்கிறவங்களும் முன்னாடி நிற்கவே முடியாது அப்படி ஒரு விளம்பரம். அப்போ பாருங்க, பால் குடிக்கிறவன் ஒரு சாதாரணமானவன், பீர் குடிக்கிறவன் பெரிய பயங்கரமான ஆள் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒரு தாட் ப்ராசஸ் கிரியேட் பண்ணுறாங்க. இதுதான் வந்து மேஃபியா. மேஃபியானா எப்படின்னா, இப்போ நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம், யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொல்லுவான், உங்களுக்கு மூட்டு வலியா? ஆமாங்க டாக்டர், எனக்கு மூட்டு வலி, என்ன பண்ணுறேனே தெரியல, கால் கை எல்லாம் மூட்டு ஜாயிண்ட்டு ஜாயிண்ட்டு வலிக்குதுங்க, இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? உடனே நான் பாருங்கள் எம்டி எஃப்ஆர்சிஎஸ் படிச்சிருக்கேன், என்னுடைய படிப்புக்கு நான் என்ன தெரியுமா சொல்ல முடியும், உங்களுக்கு ப்ரோட்டீன் குறைபாடு தான் காரணமா. உடனே இவங்கெல்லாம் அப்படிங்களா, எப்படி சொல்கிறீங்க? ஆமாம், நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? காலையில் இட்லிங்க, மத்தியானம் சாப்பாடுங்க, நைட்டு தோசைங்க, இல்லைன்னா ஒரு சேஞ்சுக்கு பணியாரம் சாப்பிடுவேன். சரி, ஆக வந்ததில் நீ இட்லி சாப்பிட்ற, மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்ற, நைட்டு ஒரு சேஞ்சுக்கு பணியாரம் சாப்பிட்ற, எல்லாம் எதில் செய்யப்பட்டதுப்பா? எல்லாமே அரிசி தானுங்க. அப்போ அரிசியினால் செய்யப்பட்ட உணவை நீ மாற்றி மாற்றி சாப்பிட்ற, அப்போ அந்த உணவுக்கு பேர் என்ன தெரியுமா, தட் இஸ் கால்டு கார்போஹைட்ரேட். அப்போ கார்போஹைட்ரேட்டை நீ வந்து உட்கொள்வதனால உனக்கு உடல் உபாதைகள் வரத்தானே செய்யும், இதில் எங்கே ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னு அவன் கேட்பான். உடனே இந்த பேஷண்ட் வந்து, அப்படிங்களா, அப்போ ப்ரோட்டீன்னா எங்கே கிடைக்குங்க? அருமையான வழி சொல்லித்தரேன், ப்ரோட்டீன் எங்கே தெரியுமா கிடைக்கும், பிராய்லர் கோழியில் தான் ப்ரோட்டீன் இருக்குது. நீங்கள் பிராய்லர் கோழியில் என்ன பண்ணோம்னா, மேலே இருக்கிற தோள்களையெல்லாம் நீக்கிவிட்டு உள்ளே இருக்கிற பிராய்லர் சதைகளை துண்டு துண்டாக நறுக்கி நீங்கள் வறுவல் போட்டோ அல்லது அதை நீங்கள் குழம்பு செஞ்சோ சாப்பிட்டு பாருங்கள், உங்கள் உடம்புல ப்ரோட்டீன் வந்துடும், அப்போ நீங்கள் வந்து கால் வலி மூட்டு வலி இல்லாமல் அருமையாக நடக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை ஒரு டாக்டர் பேசுகிற மாதிரி ஒரு வீடியோ இருக்கும். இதை பார்த்த உடனே எல்லாம் பிராய்லர் கோழி கியூவில் நிற்பாங்க, கூட்டம் கூட்டமாக போய் கியூவில் நிற்கும். ஏன்னா பிராய்லர் கோழி சாப்பிட்டா ப்ரோட்டீன் வந்துருச்சு, அப்போ ப்ரோட்டீன் வந்துட்டால் எனக்கு மூட்டு வலி போயிடும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு. பட் என்ன தெரியுமா, ஆக்சுவலாக ப்ரோட்டீன் இருந்தால் நல்லது தான், அந்த ப்ரோட்டீன்னால் நமக்கு அந்த மூட்டு வலி வராது தான், ஆனால் அந்த ப்ரோட்டீன் வந்து பிராய்லர் கோழியில் தான் இருக்கா, அது யாருக்கும் தெரியாதுல்ல. அதாவது டாக்டர் சொல்லிட்டாரு பிராய்லர் கோழியில் ப்ரோட்டீன் இருக்குன்ட்டு, அப்போ அதனால் போய் எல்லாம் பிராய்லர் கோழிக்கு உள்ளிப்பான். ஆனால் பிராய்லர் கோழியில் எத்தனை பர்சன்டேஜ் ப்ரோட்டீன் இருக்கோ அதை விட 3 மடங்கு அதிகமாக சோயாஸில் இருக்குது, இது எத்தனை பேருக்கு தெரியும்? அப்போ நீங்கள் பிராய்லர் கோழியை வந்து ஒரு 1/2 கிலோ எடுத்து வீட்டில் சமைச்சு சாப்பிட்றதுக்கும், சோயாஸ் இருக்குல்ல, சோயாங்கிறது வந்து நமக்கு அது ஒரு தானியம் தான், அந்த சோயா பீன்ஸை நீங்கள் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா, நீங்கள் பிராய்லர் கோழி வந்து ஒரு 1/4 கிலோ சாப்பிட்றீங்கன்னா அதில் என்ன ப்ரோட்டீன் கிடைக்குமோ அதை விட 3 மடங்கு அதிகமான ப்ரோட்டீன் வந்து சோயா பீன்ஸில் இருக்குது. இப்போ சோயா பீன்ஸை விளம்பரம் பண்ண மாட்டான், சோயா பீன்ஸை விளம்பரம் பண்ணால் அதில் என்ன லாபமாக ஒன்றாய், பிராய்லர் கோழி வச்சுருக்கிறவங்களாம் யார், பெரிய பெரிய பணக்காரன் வந்து கோழி பண்ணை வச்சு உட்காந்துட்டு இருக்கான், பல ஏக்கரை ஆக்கிரமிச்சுக்கிட்டு அதுக்கு எவ்வளோ கோழிகளை உற்பத்தி பண்ணிக்கிட்டு அவன் பிஸ்னஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். அவன் என்ன பண்ணுவான்னா, இந்த டாக்டர்கிட்ட போய் ஒரு பணத்தை கொடுத்துருவான், பாருப்பா உனக்கு எவ்வளோ 15,000 வேணுமோ 20,000 வாங்கிக்கோ, ஒரு சின்ன பேட்டியை கொடு, பிராய்லர் கோழி தான் ப்ரோட்டீன் இருக்குன்னு சொல்லு, எங்களுக்கு வந்து பிராய்லர் கோழி டர்ன் ஓவர் ஆகும்னு சொல்லிட்டு இந்த பெரிய பெரிய பிராய்லர் கோழி விற்பனை மையங்கள் இருக்கு இல்லையா, அவங்க தான் இந்த மாதிரி டாக்டர்ஸ் எல்லாம் செட் பண்ணுறாங்க. இதுதான் மெடிக்கல் மேஃபியான்னு சொல்கிறது. மெடிக்கல் மேஃபியான்னா ஏன் நம்ம வந்து மெடிக்கலை வந்து மேஃபியான்னு சொல்கிறோம் அப்படின்னா, எல்லாம் ஒரு கொள்ளக்கூட்டம், எல்லாம் ஒன்று சேர்ந்து கும்மாளம் போடுற ஒரு கூட்டம், நாம் தான் விழிச்சிக்கணும், நமக்கு விழிப்புணர்வு வேணும் இல்லை. ப்ரோட்டீன் வந்து வெறும் பிராய்லர் கோழியில் தான் இருக்குன்னு நம்புறது நம்முடைய அஜ்ஞானம் தானே. எதுக்காக இதை சொல்கிறேன், இப்போ நான் இந்த டாபிக் ஏன் எடுத்தேன், ஞானம் இல்லைன்றதுனால. ஞானம் இல்லாவிட்டால், உங்களுக்கு ப்ரோட்டீனை பற்றி ஒரு ஞானம் இல்லாவிட்டால், நீங்கள் பிராய்லர் கோழியில் தான் ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னு நம்புவீங்க, முட்டையில் தான் ப்ரோட்டீன் இருக்குன்னு நீங்கள் நம்புவீங்க, அப்போ நீங்கள் முட்டையும் சாப்பிடுவீங்க பிராய்லர் கோழியும் சாப்பிடுவீங்க, என்ன நடக்கும், நோய்வாய்ப்பட்டு சீக்கிரம் செத்து போயிடுவீங்க, வேற ஒன்றும் நடக்காது. ஏன்னா உங்களுக்கு பிராய்லர் கோழியும் முட்டைகளையும் ப்ரோட்டீன் மட்டும் இல்லை, பல விஷங்கள் இருக்குது, பல விஷங்கள். ஏன்னா அதில் பூரா இன்ஜெக்ஷனை போட்டு அதை பெருசாக உப்ப வச்சு அதில் எத்தனை கொழுப்பு வேற, ஒவ்வொரு கோழியும் பார்த்தீங்கன்னா அப்படியே உப்பி கிடக்கும், அந்த உப்புனதெல்லாம் எப்படிங்க உப்புனுச்சின்னா, அவ்வளவு மருந்து கொழுப்பு. அப்போ இங்கே வந்து ஏன் கொழுப்பை பற்றி பேச மாட்டானுங்க, கொழுப்பு வந்து சொல்லிட்டா நீங்கள் வாங்க மாட்டீங்க இல்லையா, அதனால் ப்ரோட்டீனை மட்டும் பேசுனா நீங்கள் வாங்கிடுவீங்க. இப்படிதான் நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணுவானுங்க. அப்ப இந்த பிரெயின் வாஷ் பண்றத வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு தனித்திறமை இருக்கணும், இல்லைன்னா நீங்க மாட்டிக்குவீங்க. அப்படிதான் இங்க ஞானம், இங்க வேத சாஸ்திரம் அதுதான் சொல்லி கொடுக்குது. நீ வேதம் கற்றுக்கொள்வது எதற்காக அப்படின்னா, இந்த உலகத்துல உன்னை யாருமே ஏமாத்தக்கூடாது, ஏமாத்த முடியாது. ஏனென்றால் எதை அறிந்து கொண்டால் எல்லாம் அறிந்ததாகுமோ அதை அறிவதே அறிவு, அதுவே பிரம்மம், அதுவே இறைவன், அதுவே பூமா அப்படின்னு இங்க அருமையான விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. அப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படி இங்க இந்த மாதிரி பாதைக்குள்ள வரும்போதுதான் அந்த புத்திசாலித்தனமே உங்ககிட்ட வந்து மலர ஆரம்பிக்கும். அதுதான் மனித பரிமாணத்தினுடைய மகத்துவமா நம்ம பாக்குறோமே தவிர, மூடர்களும் முட்டாள்களும் நம்ம கிட்ட கதை கட்டி விடுறதெல்லாம் நம்ம நம்பிக்கிட்டு நாமளும் மூடர்களை முட்டாள்களா வாழ்றதுக்கு எதுக்கு மனித பிறவியை, மிருகமாவே வாழ்ந்துட்டு போலாம் இல்லையான்னு தான் நம்ம கேட்கிறோம். அப்ப இங்க வந்து ஒரு சங்கல்பம்ங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க சரியாக வைத்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு நடைமுறைப்படுத்தும். நியாயமான சங்கல்பத்தை வைத்துக் கொள்ளுங்கள், வைத்துக் கொள்ளலாம் அப்படி என்று எங்க சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. அப்ப இந்த சங்கல்பத்தின் மகிமையை கூறுகின்ற சங்கல்ப சூக்தம் என்ற ஒரு துதியே சுக்ல யஜுர்வேதத்திலே இருக்கிறது. இது எத்தனை பேர் தெரியும்? சங்கல்பத்தை வந்து நம்ம வைக்கிறது சரியா தவறா, அந்த சங்கல்பம் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தினுடைய மகிமையை எடுத்து விளக்குகின்ற சங்கல்ப சூக்தம் என்ற ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து சுக்ல யஜுர்வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அத்தகைய சிறப்பு வாய்ந்த சங்கல்பத்தையே இறைவனாக தியானிக்க சொல்கிறது இந்த பூம வித்யா என்று நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப இப்ப நம்ம பூம வித்யாவில் அப்படியே ஒன் பை ஒன்னா போயிட்டு இருக்கோம். ஒன் பை ஒன்னா போய் இப்ப சங்கல்பத்துக்கு வந்திருப்போம். அப்போ அடுத்தது சனத்குமாரர் சொல்கிறார், நிச்சயமாக சங்கல்பம் மனதை விட உயர்ந்தது நாரதா. சங்கல்பம் செய்வதையே ஒருவன் மனத்தால் விரும்புகின்றான், விரும்பியதை நோக்கி வாக்கு புலனை செலுத்துகின்றான், பிறகு அதையே வார்த்தைகளாக சொல்கின்றான். வார்த்தைகளில் மந்திரங்களும் மந்திரங்களில் கிரியைகளும் எல்லாம் ஒன்றாகின்றன அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்தை இங்க சனத்குமாரர் என்ற மகரிஷி நாரத மகரிஷி இடத்திலே பேசுகிறார். மேலும் சனத்குமாரருடைய உபதேசம் தொடர்கிறது. நிச்சயமாக மனம் வாக்குப்புலன் அனைத்தும் சங்கல்பத்தில் ஒடுங்குகின்றன, சங்கல்பத்தால் உருவாகியுள்ளன, சங்கல்பத்தில் நிலை பெறுகின்றன. வானமும் பூமியும் சங்கல்பம் செய்தன, தண்ணீரும் அக்னியும் சங்கல்பம் செய்தன, இவற்றின் சங்கல்பத்தால் மலை சங்கல்பம் செய்தது, மலையின் சங்கல்பத்தால் உணவு சங்கல்பம் செய்தது, உணவின் சங்கல்பத்தால் பிராணன்கள் சங்கல்பம் செய்தன, பிராணன்களின் சங்கல்பத்தால் மந்திரங்கள் சங்கல்பம் செய்தன, மந்திரங்களின் சங்கல்பத்தால் கிரியைகள் சங்கல்பம் செய்தன, கிரியைகளின் சங்கல்பத்தால் உலகங்கள் சங்கல்பம் செய்தன, உலகங்களின் சங்கல்பத்தால் எல்லாம் சங்கல்பம் செய்தன. சங்கல்பம் இத்தகையது, சங்கல்பத்தை தியானம் செய்யுங்கள் என்று இங்க சனத்குமார மகரிஷி நாரத மகரிஷி இடத்துல பூமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்துல ஒன் பை ஒன்னா சுட்டி காட்டிட்டே வராரு. அப்ப இயற்கையின் ஆற்றல்கள் அனைத்துமே சங்கல்பத்தால், அதாவது ஆகாசம் வாயு அக்னி என்று ஒவ்வொன்றும் தாங்கள் சங்கல்பம் செய்து கொண்டு தங்கள் கடமைகளை செய்வது போல உள்ளது என்று இங்கே சனத்குமார மகரிஷி நாரத மகரிஷிக்கு உபதேசிக்கின்றார் என்று நாம் இங்க பார்க்கிறோம். இப்போ ஒருத்த வந்து இந்த விஷயத்த மனசுக்குள்ள சங்கல்பமா பதிச்சுட்டான் அப்படின்னா அது ஒரு விதை அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த விதை வந்து விருட்சமா மாறாம விடுபடவே முடியாது. அப்ப நீங்க வந்து சங்கல்பத்தை வைக்கிறதா இருந்தா சரியான சங்கல்பத்தை தேர்ந்தெடுத்து வச்சுக்கணும், அதை சாதிக்கக்கூடிய பிறவியாகவே இதை பார்த்து முடிச்சுக்கணும். ஆனா நீங்க அப்படி முடிக்க முடியாம ரொம்ப பவர்ஃபுல்லான சங்கல்பத்தை வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அடுத்த பிறவி தேவைப்படும் உங்களுக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இப்ப நீங்க வைக்கிற சங்கல்பம் வந்து இந்த பிறவியில முடிக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆயிடும், உடம்பு போயிடும் இல்லையா? ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு விஷயத்த உங்களால் இந்த பிறவியில முடிக்க முடியாம போயிடுச்சுன்னா அப்போ உடம்பு போயிடுது, டேமேஜ் ஆகிடுது, நீங்கள் உடம்பு விட்டுட்டு வெளியே போயிடுறீங்க. வெளியே போன பிறகு உங்களுடைய சங்கல்பம் இருக்குல்ல, அது வந்து சஞ்சித கர்மாவில் ஸ்டோரேஜ் ஆகிடும். நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இங்கே வந்து மூன்று கர்மங்கள் இருக்குது, ஆகாமியம் பிராரப்தம் சஞ்சிதம். அப்போ உங்களுடைய எண்ண பதிவுகளெல்லாம் போய் எங்கே பதிவாகும், காரண சரீரத்தில் பதிவாகிக்கும். அந்த காரண சரீரம் தான் உங்களுடைய சஞ்சித கர்மா. அப்போ அந்த சஞ்சித கர்மாவில் மூட்டை ரெடியாக இருக்குது. நீ ஏற்கனவே இதெல்லாம் ஐடியா பண்ணி வச்சிருக்கப்பா, வா வா ரெடியாக இருக்கேன் வா அப்படின்னு கூப்பிடும். இது சஞ்சித கர்மா. இங்கே நீங்கள் ஏற்கனவே இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கை என்ன, பிராரப்த கர்மா. இதை முடிச்சுட்டு நீங்கள் மேலே போன உடனே அங்கே போய் பார்த்த உடனே எந்தெந்த விதை பழுத்திருக்குன்னு பார்க்கணும். பழுத்திருச்சுன்னா என்ன, பக்குவம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பழுத்துருச்சுன்னா அவன் விளைச்சலுக்கு ரெடியாக இருக்கு, மண்ணுக்குள்ளே வச்ச உடனே விளைஞ்சிடும், அப்படி ரெடியாக நிற்கும். அப்போ நீங்கள் இங்கேருந்து மேலே போய் அந்த சஞ்சீத கர்மா மூட்டையை திறந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 விதை ரெடியாக நிற்கும். வாங்க அண்ணா வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்கோ. நீங்கள் போன உடனே பார்த்த உடனே, ஓ இதெல்லாம் நம்ம இப்போ விளைக்கணுமா, சரி வாங்கன்ட்டு அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் கிளம்புறீங்கல்ல, அதுக்கு பேர் தான் பிராரப்த கர்மா. நீங்கள் போய் சஞ்சீத கர்மாவில் வச்சுருக்கிற மூட்டையை திறந்து பார்த்துட்டு அதுலேருந்து ஒரு 10 விதை எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், விளைச்சல் பண்ணுறதுக்காக. அந்த 10 விதை எடுத்துக்கிட்டு நீங்கள் திருப்பி பூமிக்கு திரும்ப வந்து பூமியில் விதைக்க போகிறீங்க. விதைச்சா தானே நீங்கள் வாழ முடியும். உங்கள் வாழ்க்கையே பிராரப்தம் தான், நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையே பிராரப்தம். அப்போ நீங்கள் அந்த விதையை தூக்கிட்டு வந்து இந்த பூமியில் மீண்டும் விளைச்சலுக்கு உண்டு பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கை வந்து அது என்னென்ன விதை இருக்குது உள்ள, நீங்கள் என்னென்ன சங்கல்பம் வச்சிங்களோ அது. ஏன்னா அது எனக்கு எப்படி தெரியும், உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தானே, அதுதான விஷயம். அதாவது அவரவர் வினைவெளி, அவரவர் அனுபவம். அப்போ அதனால் உங்களுக்கு விதைச்ச விதை என்னவோ அதை நீங்கள் கொண்டு வந்து திருப்பியும் அறுவடை பண்ணுறதுக்கு நீங்கள் அடுத்த பிறவிக்கு வந்து தான் ஆகணும். அப்போ இப்படியே நீங்கள் வந்து இந்த பிறவி சக்கரத்தில் புனரபி மரணம் புனரபி ஜனனம் அப்படிங்கிற சுற்றுப்பாதையில் சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதானே தவிர இதுலேருந்து வெளியே வர முடியாது. அப்போ யார் ஒருத்தன் போதும்மடா சாமி, இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்தில் நான் சுற்றுனது போதும், எனக்கு இந்த பிறவியே வேண்டாம், நான் பிறவா பெருநிலை அடைகிறேன், இறைவன் மட்டும்தான் எனக்கு வேணும்ன்ட்டு பிடிக்கிறானோ, அவனுடைய சங்கல்பங்கள் எல்லாம் ஞான அக்னியினால பொசுக்கப்படுகிறது என்று இங்கே சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. இங்கே சாஸ்திரம் சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி தவறான சங்கல்பம் வச்சிருக்கலாம், பல்வேறு பிறவிகளாக வாழ தெரியாமல் வாழ்ந்திருக்கலாம், ஆனால் இந்த பிறவியில் நீங்கள் வாழ்க்கைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, அப்போ உங்களுக்கு ஒரு ஞானம் வந்துருச்சு இல்லையா. இப்போ அந்த ஞானத்தில் நீங்கள் பிராய்லர் கோழி சாப்பிட மாட்டீங்க, அதாவது உலகியல் விஷயத்துக்கு வந்துட்டேன். இப்போ உடனே நீங்கள் வந்து பிராய்லர் கோழி சாப்பிட மாட்டீங்க, அழகாக சோயாபீன்ஸ் சாப்பிட்டா போதும், நமக்கு ரொம்ப உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீன் கிடைச்சிட போகுது. எதுக்கு போய் நான் பிராய்லர் கோழியில் ப்ரோட்டீன் இருக்குன்னு சாப்பிட்டு அப்புறம் அவன் போடுற இன்ஜெக்ஷன் சைடு எஃபெக்ட் எனக்கு உடம்புக்குள்ளே போய் அப்புறம் அதுக்கு நான் வேறு மாதிரி சைடு எஃபெக்ட் என்னென்ன வரும், வீசிங் ப்ராப்ளம் வரும், அப்புறம் ஸ்கின் அலர்ஜி வரும், அப்புறம் இதெல்லாம் வந்து எதனால் வருது, பிராய்லர் கோழி சாப்பிட்றதுனால வருது. ஆனால் அது தெரியாது, நம்ம ப்ரோட்டீனுக்காக சாப்பிட்டுருக்கோம் நாம் நினச்சிட்டு இருப்போம். அப்புறம் அது நல்லா விளாசி கட்டி நமக்கெல்லாம் அது உள்ளே போய் மருந்தெல்லாம் ரத்தத்தில் கலந்து அது பெரிய நோயாக மாறும்போது தான் அப்புறம் ஓடுவோம் இங்கிலீஷ் டாக்டர்கிட்ட. அப்புறம் இங்கிலீஷ் டாக்டர்கிட்ட பார்த்தோன்னே செதோசம் அலர்ஜியாக இருக்குங்க, இதை நிறுத்துங்க அதை நிறுத்துங்க, தோல் அலர்ஜி வந்துட்டால் நீங்கள் முட்டை சாப்பிடக்கூடாது, நீங்கள் வந்து கோழி சாப்பிடக்கூடாது, மீன் சாப்பிடக்கூடாதுன்னு அப்போ சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி நல்லா சாப்பிடுங்க, ப்ரோட்டீன் வரும்னு சொல்லுவாங்க. ஏன்னா பிஸ்னஸ் இல்லையா, அதனால். அப்போ அது மாதிரி இங்கே நீங்கள் எப்படி உலகியல் வாழ்க்கைக்குள்ளே உங்களுக்கு ஞானம் வந்த உடனே நீங்கள் பிராய்லர் கோழி வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கிட்டு நீங்கள் வெறும் சோயாபீன்ஸ்லேயே உங்களுக்கு தேவையான ப்ரோட்டீனை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியுமோ, அதுபோல் இங்கு வாழ்க்கையில் நீங்கள் வைக்கின்ற சங்கல்பங்கள் ஏற்கனவே வைக்கப்பட்ட தவறான சங்கல்பத்தில் அறுவடை பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இருந்தாலும் இந்த பிறவியில் அதை அறுவடை பண்ணும்போது அதை பற்றிய ஒரு ஞானம் வந்துவிட்டால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியும் என்று இங்கே சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. அதுதான் இங்கே சங்கல்பம் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இங்கே நம்ம வந்து எல்லாமே இந்த இயக்கமே இந்த பிரபஞ்சமே ஒரு சங்கல்பத்தின் அடிப்படையில் இயங்கி கொண்டிருக்கின்றன. ஆனால் எப்படிப்பட்ட சங்கல்பம் இப்போ நம்ம வைக்க வேண்டும், நான் உங்களுக்கு போன கிளாஸில் சொல்லி கொடுத்தேன் என்ன சங்கல்பம் வைக்கணும், அமைதியும் ஆனந்தமுமே எனக்கு தேவை, அவ்வளோதான். இந்த ஒரே சங்கல்பம், அமைதியும் ஆனந்தமும் தான் எனக்கு தேவை அப்படின்னு ஒரு சங்கல்பம் நீங்கள் விதைச்சிட்டிங்கன்னா அது அறுவடை ஆகிடும். அது எப்படி அறுவடை ஆகும் தெரியுமா, இந்த பிறவியிலேயே, இந்த வாழுகின்ற பிறவிலேயே உங்களுக்கு அமைதியும் ஆனந்தத்தை கொடுக்கும். நீங்கள் எந்த விதத்துலையும் யாராலையும் துன்பத்தை அனுபவிக்கவே முடியாது. ஏன்னா உங்களுடைய அமைதியை கெடுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன், ஒரு சூழ்நிலை உங்களை நோக்கி வரவே வராது. ஏன்னா அது ஆக்டிவேட் ஆகிடும், அந்த விதை விளைச்சலுக்கு தயாராகிடும். அப்புறம் நீங்கள் வந்து அந்த ஆனந்த நிலையிலேயே அமைதியாக இருக்கிற மாதிரி உங்களை சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணும், உங்களுக்கு பொருளாதார பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும், உங்களுடைய மனோரீதியான உடல் ரீதியான பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும். அப்போ இதெல்லாம் அப்படியே ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு மாற்றம் அடைஞ்சு நீங்கள் எப்பொழுதுமே அமைதியும் ஆனந்தம் உள்ள நிலைகளை இந்த உடல் இருக்கின்ற வரைக்கும் வாழ்ந்து விட்டு இந்த உடலை விட்ட பிறகு நீங்கள் அடைய வேண்டிய இடம் எங்கே, அமைதியும் ஆனந்தமும். அமைதியும் ஆனந்தமும் யார் இடத்துல இருக்குங்க, இறைவன் இடத்துல இருக்கு. ஏன்னா அவன் தான் நிறைவாக இருக்கிறான், பூரண திருப்தியாக இருக்கிறான், அங்கே தான் அமைதியும் ஆனந்தம் கிடைக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன நடந்துடும், பிறவா பெருநிலை உண்டாகிவிடும். ஏன்னா நீங்கள் போக வேண்டிய இடமே அமைதியும் ஆனந்தமும் இருக்கின்ற பரமாத்மாவின் இடத்துல போய் ஐக்கியமாயிடுவீங்க. அதுக்கு பிறகு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. அப்போ இப்படி தான் நம்ம வந்து சங்கல்பத்தை சரியாக விதைச்சிட்டோம்னு வச்சுக்கிங்களேன், இந்த விதை வந்து உங்களுக்கு விளைச்சல் ஆகும். ஆனால் விளைச்சல் ஆகணும், அது நல்ல விதை இல்லையா, அதை நீங்கள் விதைங்க. அதை தான் இங்கே சரியான சங்கல்பம் என்று மகான்கள் இங்கே சுட்டி காட்டுவது தான் சங்கல்பத்தினுடைய சக்தி என்று நம்ம இங்கே பார்க்கிறோம். அப்போ இங்கே அக்னி அப்படி தான் முடிவு பண்ணுது, நான் சுடுவேன் என்று அக்னி ஒரு சங்கல்பத்தை வச்சிருக்கிறதுனால தான் அது சுடுது. நீங்கள் அக்னி போய் கை வச்ச உடனே அக்னி சுட்டுடுச்சு, ஏங்க என்னை அக்னி சுட்டுது, அக்னியுடைய சங்கல்பம் என்னை யாராவது தொட்டிங்கன்னா நான் சுடுவேண்டாப்பா அப்படிங்கும், நீங்கள் கொண்டு போய் அதை தொட்டிங்கன்னா அது சுட்டுடும். அப்போ இங்கே அது மாதிரி அது சங்கல்பம் வச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ அது மாதிரி இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சங்கல்பத்தின் அடிப்படையிலேயே பலன்களை தருகின்றன. இவ்வாறு ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும், அதற்குத்தான் இங்கு ஞானம் தேவை, அதற்குத்தான் மனிதன் தன்னுடைய பகுத்தறிவு பரிமாணத்திலே சரியாக பயணிக்க வேண்டும் என்று இங்கு சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்குது. அப்ப சங்கல்பத்தால் எதையும் சாதிக்க முடியும். எனவே சங்கல்பத்தை இறைவனாகவே தியானிக்குமாறு சனத்குமாரர் இங்கு போதிக்கிறார் என்று நாம் இந்த இடத்துல அருமையான ஒரு விஷயத்தை பார்த்தோம். இப்ப அடுத்தது சங்கல்ப பிரம்ம வித்தையின் பலனை வந்து சனத்குமாரர் சொல்கிறார். என்ன சொல்றாருன்னா, யார் சங்கல்பத்தை இறைவனாக தியானிக்கிறானோ அவன் தான் விரும்பிய உலகங்களை அடைவான், தான் விரும்பிய உலகங்களை அடைவான், அவன் அழிவற்றவனாக ஆவான், அழிவற்ற உலகங்களை அடைவான், நிலையானவனாக ஆவான், நிலையான உலகங்களை அடைவான், துன்பமற்றவனாக ஆவான், துன்பமற்ற உலகங்களை அடைவான். சங்கல்பத்தை இறைவனாக தியானிப்பவன் சங்கல்பத்தின் எல்லை வரை தான் விரும்பியதை சாதிக்க வல்லவன் ஆகின்றான் என்று இங்கு சனத்குமாரர் நாரத மகரிஷிக்கு அந்த சங்கல்பத்தினுடைய பெருமையை அதனுடைய மகிமையை இவ்வாறு புரிய வைக்கிறார். அப்ப அவ்வாறு புரிய வைக்கின்ற நிலையை தான் இப்ப நான் உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். நீங்க வைக்கின்ற சங்கல்பம் என்பது அமைதியும் ஆனந்தமும் தான் எனக்கு தேவை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி வைத்துக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்கின்ற பொழுதும் அமைதியும் ஆனந்தமும் இருக்கும், இந்த வாழ்க்கையை முடிச்சு விட்டு போனாலும் அங்கு அமைதியும் ஆனந்தமும் இருக்கும். அங்கு அமைதியும் ஆனந்தமும் இருக்கின்ற நிலைதான் இறைநிலை, பூரணமான திருப்தி நிலை என்று இங்க சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்குது. அப்ப நாரத மகரிஷி மீண்டும் கேட்கிறார், போற்றுதலுக்குரியவரே, சங்கல்பத்தை விட மேலானது ஏதாவது உண்டா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே சனத்குமார் சொல்றாரு, ஆம் நாரதா, சங்கல்பத்தை விட மேலானது நிச்சயம் உண்டு. அப்போ உடனே நாரதர் கேட்கிறாரு, வணக்கத்துக்குரியவரே, அதை எனக்கு உபதேசியுங்களேன் அப்படின்னு அவர் கேட்கிறார். அடுத்த விஷயம் வருது, அது என்ன தெரியுமா, புத்தி. ஏன்னா சங்கல்பத்தை விட உயர்ந்தது புத்தி. அப்போ இங்கே என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சங்கல்பம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம தேவையானதை டிசைன் பண்ணிக்கிறோம். சங்கல்பம்ங்கிறது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன், இதுதான் சங்கல்பம், இதை மட்டும் தான் வச்சுக்கணும், இதை வச்சா எல்லாமே கிடைச்சிடும். அதை விட்டுட்டு நீங்கள் எனக்கு பணம் வேணும்னு சங்கல்பம் வச்சா பணம் வரும், எனக்கு நகை வேணும்னு சங்கல்பம் வச்சா நகை வரும். ஆனால் அந்த மாதிரி வருகின்ற பொருளினால் நமக்கு நன்மை வருமா, அது தெரியாது, அது வந்த பிறகு தான் தெரியும். ஆனால் நம்ம சரியான விதத்தில் சங்கல்பம் வைக்கிறதுனா, அமைதியும் ஆனந்தமும் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே அந்த நிலைப்பாட்டில் நீங்கள் இருக்கிற மாதிரி சூழ்நிலைகள் உருவாகும், உங்களை தேடி நல்லதெல்லாம் வரும், தீயதெல்லாம் விலகிவிடும். ஏன்னா உங்களை அமைதியை கெடுக்கக்கூடிய அட்மாஸ்பியரே உங்ககிட்ட இருக்காது. உங்களை யாரெல்லாம் தொந்தரவு பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் மனம் மாறி விடுவாங்க. ஏன்னா உங்களுடைய தவ வலிமை, நீங்கள் வச்ச சங்கல்பம் அதை சாதிச்சு காட்டும். அப்போ இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் அந்த சங்கல்பத்தை வச்சுக்கிட்ட பிறகு அடுத்த ஒரு அருமையான விஷயத்தை சொல்கிறார், அது வந்து புத்தி. சங்கல்பத்தை விட பெரியது இங்கே சித்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இங்கே தொடங்குறாங்க மகான்கள். அதை வந்து எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, மனம் சங்கல்பம் ஆகிய இரண்டும் தனித்தனியானவைகள் அல்ல, மனதின் வெவ்வேறு நிலைகள் அல்லது செயல்பாடுகள் அவைகள். அதுபோலவே மனதின் செயல்பாடுகளில் ஒன்று சித்தம். சித்தம்னா இப்போ இந்த எண்ணங்களினுடைய ஒரு தொகுப்பாக நம்ம இடத்துல இருக்கிற பதிவுகள் தான் இங்கே சித்தம். அப்போ இங்க தியானங்களில் அடுத்த தியானமாக சித்தத்தை இறைவனாக தியானிப்பது பற்றி இங்கு சனத்குமாரர் உபதேசிக்கின்றார். இப்ப சித்தம் என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க இங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, புத்தி என்ற வார்த்தையால் அதனை குறிப்பிடலாம் என்று இங்க சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. ஏன் அப்படின்னா, மனதினால் தெளிந்த நிலைக்கு பேர் புத்தி. அப்ப இன்றைக்கு நேரம் கருதி நான் வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.